ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உம உருவில் அத்தியாயம் 13 இயற்கையும் அனுபவிப்பவனும் உணர்வும் பதம் 32. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. அநாதித்வம் நிர்குணத்வம் பரமாத்மாயம் அவ்யயம் சரீரஸ்தோபி கௌந்தேயம் நகரோதி ந லிப்யதே. அநாதித்வா நிர்குணத்வா பரமாத்மாயம் அவ்யயம் சரீரஸ்தோபி கௌந்தேயம் நகரோதி ந லிப்யதே. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீ பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரிய ஜெகத்குரு ஸ்ரீ பிரபுபாதகி ஜெயம். நித்தியத்தின் பார்வையை உடையவர்கள் அழிவற்ற ஆத்மா தெய்வீகமானது, நித்தியமானது, இயற்கையின் குணங்களுக்கு அப்பாற்பட்டது என்பதை காண முடியும். ஜட உடலின் தொடர்பில் இருந்தாலும் கூட அர்ஜுனா, ஆத்மா எதையும் செய்வதோ பந்தப்படுவதோ இல்லை. ஓம ஜானது மிராந்தஸ்ய ஜானாஞ்சன சலாகயா சக்ஷுரன்மிலிதம் மேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. நமாவோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினே. ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீ வாசதி கௌர பக்த பிருந்தம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண. அத்தியாயம் 13 பதம் 32 இருக்கும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பதத்தில் ஆத்மாவினுடைய இயற்கையை பற்றி குறிப்பிடுகின்றார். யாரோ ஒருத்தர் வந்து நித்தியமான பார்வையை உடையவர்களோ, நித்தியமான பார்வை அப்படின்னா திவ்யமான பார்வையை உடையவர்களோ, நம்ம போன ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம், ஏ பகவான் குறிப்பிட்டிருந்தா யார் ஒருவர் புத்திமான், யார் ஒருவர் அறிவுள்ள மனிதனாக இருக்கின்றானோ அவன் சரீரத்தை பார்க்க மாட்டான், சரீரத்திற்கு உள்ளே இருக்கின்ற கலத்தை அறிபவனான ஆத்மாவை பார்க்கின்றான் அப்படின்னு பகவான் குறிப்பிட்டிருந்தார். அப்படிப்பட்ட ஆத்மா யார் ஒருத்தர் நித்தியமான பார்வை உடையவர்களோ, உண்மையை கண்டவர்களோ, அவர்கள் அழிவற்ற ஆத்மாவை தெய்வீகமானது அப்படின்னு பார்ப்பார்கள். தெய்வீகமானது, அதுக்கப்புறம் நித்தியமானது. ஆத்மா வந்து எப்பொழுதுமே நித்தியமானது. ஆத்மாவை கொல்ல முடியாது. ஏன் கொல்ல முடியாது அப்படின்னா, நம்மளால் பார்க்கவே முடியாது. பார்த்ததுக்கப்புறம் தானே கொல்ல முடியும். ஒருத்தன் திருடன் இருக்கான் அப்படின்னா, ஒருத்தர் போலீஸ் கேட்குறாரு, ஒருத்தர் காவலாளி, எங்க அந்த திருடனை கொண்டுட்டிங்களா அப்படின்னா, எங்கே சுவாமி, அவன் எங்கே இருக்கான்னு தெரியல, அதுக்கப்புறம் தானே கொல்ல முடியும். முதல்ல அவனை திருடனை கண்டுபிடிச்சாதான் அதுக்கப்புறம் கொல்ல முடியும். அதுபோல் ஆத்மா நம்மளால் கண்ணுக்கே புலப்படாது. ஏன் புலப்படாது அப்படின்னா, இது புலன்களுக்கு அப்பாற்பட்டது, ஆத்மாவை பார்க்க இயலாது. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, ஆத்மாவை தான் பார்க்கவே முடியலையே, அப்புறம் ஆத்மா இருக்குதுன்னு எப்படிங்க நம்புறது? சில பேருக்கு வந்து கடவுளையும் இப்படி சொல்லிவிடுவான், கடவுளை தான் நம்மளால் பார்க்கவே முடியலையே, அப்புறம் கடவுள் இருக்காருன்னு எப்படிங்க நம்புறது? அப்போ நம்ம பார்க்காதது எல்லாமே உண்மை இல்லைன்னு அர்த்தமா? இப்போ அமெரிக்கா வந்து நம்ம பார்க்கல, அப்போ அது அமெரிக்கா இருக்குதுன்னு இல்லைன்னு அர்த்தமா? யாரோ வந்து பார்த்துட்டு வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா. அதுபோல் வந்து சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன, ஆத்மாவை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியாது. பார்த்தா தானே அதுக்கப்புறம் கொல்லவே முடியும். எந்த ஒரு நம்ம தான் பார்க்க முடியல, எதனா துப்பாக்கி வச்சு சுட்டலாமாங்க அப்படின்னா வந்து அதாலையும் சுட முடியாது. ஏன் அப்படின்னா, இது பௌதிகத்துக்கு அப்பாற்பட்டது, பௌதிகத்தால் எதுவுமே செய்ய இயலாது. அதனால் ஆத்மா வந்து எப்பொழுதுமே வந்து பகவான் குறிப்பிடுகின்றார், நித்தியமானது. சரீரத்துக்கு ஆரம்பமும் முடிவும் இருக்கிறதை போல இந்த ஆத்மாவுக்கு கிடையாது, எப்பொழுதுமே நித்தியமானது அப்படின்னு குறிப்பிடுகின்றார். இதை யார் பார்க்கின்றார் அப்படின்னா, யார் ஒருவருக்கு நித்தியமான ஆன்மீக பார்வை இருக்கின்றதோ அவர்களால் பார்க்க முடியும் அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார். அதுக்கப்புறம் குறிப்பிடுகின்றார், தெய்வீகமானது. ஆத்மா வந்து தெய்வீகம், ஜடம் கிடையாது. இது வந்து ஆன்மீகமயமானது, தெய்வீகமானது. ஏன் அப்படின்னா, மமைவாம்சே ஜீவலோகே ஜீவபூத சனாதனக மனசஷ்டானேந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. பகவான் குறிப்பிடுகின்றார், இந்த ஆத்மாங்கிறது பரமாத்மாவினுடைய அம்சம். உலகத்தில் படைத்தது எல்லாமே வந்து பரமாத்மா தான். அப்போ எல்லாமே பரமாத்மாவோட அம்சம் தான். இருந்தாலும் வந்து ஆத்மா அப்படிங்கிறது பகவானுடைய ஆன்மீக அம்சம். இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அதுவும் பகவானுடைய அம்சம்தான். இருந்தாலும் அது வந்து பௌதீக அம்சம். இது வந்து பகவானுடைய ஆன்மீக அம்சம். பகவானுடைய ஆன்மீக அம்சமாக இருப்பதால் ஆத்மாவும் எப்பொழுதுமே வந்து திவ்யமானது. எப்படி குழந்தை பார்த்தோம் அப்படின்னா, குழந்தை வந்து தாய் தகப்பனுடைய ஒரு அம்சம், ஒரு பகுதி. ஏன் அப்படின்னா, தாய் தந்தையிலிருந்து பிறந்தவர்கள். தாய் தந்தைக்கு என்னென்ன குணநலங்கள்லாம் இருக்கின்றதோ அது வந்து குழந்தைகளுக்கும் இருக்கும். தாய் தந்தைக்கு வந்து எப்படி எப்படிலாம் உடல் உறுப்புகள் இருக்கின்றதோ அது போலவே வந்து குழந்தைகளுக்கும் இருக்கும். அதுபோல சராசரியாக ஆக மொத்தத்தில் குழந்தைக்கும் தாய் தகப்பனாருக்கும் பெரிய வித்தியாசங்கள்லாம் வந்து இருக்கவே இருக்காது. அதுபோல பார்த்தீங்க அப்படின்னா, பகவானுக்கும் இந்த ஆத்மாவுக்கும் எந்த விதமான வித்தியாசங்களும் குணநலத்தை வைத்து பார்க்கும்போது கிடையவே கிடையாது. அதுபோல எப்படி பகவான் எப்பொழுதுமே வந்து தெய்வீகமானவரோ, அதுபோல நம்மளும் இந்த ஆத்மாவும் தெய்வீகமானது அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார். அதுக்கப்புறம் பகவான் குறிப்பிடுகின்றார், இயற்கையின் குணங்களுக்கு அப்பாற்பட்டது. இயற்கையினுடைய குணங்களுக்கு அப்பாற்பட்டது. இந்த சரீரத்துக்கு வந்து சில பிரபுபாதர் பொருளர்கள் குறிப்பிடுகின்றார், இந்த ஆத்மா வந்து நித்தியமானது. இந்த ஆத்மாவுக்கு பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது கிடையாது. பிறப்பு இறப்பு ஆத்மாவுக்கு அப்படின்னா, நம்ம தான் ஆத்மா, நமக்கு பிறப்பு இறப்புங்கிறதே கிடையாது. நம்ம பிறப்பதை போலவும் இறப்பதை போலவும் தோன்றுகின்றது, ஆனா பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது. எப்படி ஒரு 100 மீட்டர் ஓடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஓட்டப்பந்தயத்தில். அப்போ வந்து 100 மீட்டர் வேணாம், நம்ம வந்து அதை என்ன சொல்லுவாங்க, ஒலிம்பிக்லாம் ஓடும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் ஓடுவார், அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவர் உட்காந்துக்குவார், மித்தவர் ஓடுவார், அந்த இடத்துல உட்காந்துக்குவார், இன்னொருத்தர் ஓடுவார். அதுபோல் வந்து ஒரு இடத்துல வந்து ஓட்டம் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க, ஆனால் இவர் உட்காந்துட்டார், வேற ஒரு ஓடுறார். அதுபோல் இந்த ஆத்மா என்ன பண்ணுகிறது அப்படின்னா, ஒரு சரீரத்திலிருந்து தோன்றுகிறது, அந்த சரீரத்தை விட்டு விடுகிறது, அதுக்கப்புறம் இன்னொரு சரீரத்தை தோன்றுகிறது. எப்படி இந்த ஒலிம்பிக்கில் ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க, யாரோ ஒருத்தர் ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு 10 பேர் இருக்காங்க, 10 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னா, 10 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிலோமீட்டர் ஓடுவாங்க. அதுபோல் ஆனால் வந்து இந்த ஓட்டம் அப்படிங்கிறது அது ஓடிக்கிட்டே தான் இருக்குது. இவங்க ஓடுறாங்க இல்லைன்னா அவங்க ஓடுறாங்க, ஏன்னா யாரோ ஒருத்தர் ஓடிக்கிட்டே இருக்காங்க. அதுபோல் இந்த ஆத்மா என்ன பண்ணுகின்றது அப்படின்னா, ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துலையும் வந்து இருக்கிறதே இல்லை, நித்தியமாக வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம வந்து பிறப்பதை போலவும் இறப்பதை போலவும் தோன்றுகின்றது, ஆனால் இந்த ஆத்மாவுக்கு நமக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது அப்படின்னு தெரிந்து கொள்கின்றோம். அதுக்கப்புறம் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார், இயற்கையின் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டது. இயற்கையின் முக்குணங்கள் என்ன அப்படின்னா, சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த சத்துவகுணம் அப்படிங்கிறது, இது 3 குணநலங்கள். ஒவ்வொரு குணநலங்களையும் இருக்கும் பொழுது சத்துவகுணத்தில் ஒரு மனிதன் இருந்தான் அப்படின்னா அவன் நல்ல காரியங்களில் ஈடுபடுவதற்கு முயற்சி செய்வான். ரஜோகுணங்களில் இருக்கும் பொழுது நாம் பணம் சம்பாதிப்பதற்கும் இந்த சரீர சம்பந்தப்பட்ட சுகபோகங்களை அனுபவிப்பதற்கும் எப்பொழுதும் தோன்றும். அப்பொழுது தமோ குணத்தில் இருக்கும் பொழுது உறக்கம், இது போன்ற தேவையில்லாத செயல்களில் ஈடுபடுவது. இதுபோல இந்த ஆத்மா அப்படிங்கிறது இந்த பௌதீக முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டது. எப்பொழுதுமே வந்து ஆனந்தத்திலே இருப்பது. நம்ம இந்த முக்குணங்களில் இருக்கும் முக்குணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சில நேரத்தில் துக்கமும் சில நேரத்தில் சுகமும் கொடுக்கக்கூடியது. ஆனால் வந்து இந்த ஆத்மா அப்படிங்கிறது எப்போவுமே வந்து ஆனந்தமயமாக இருக்கக்கூடியது. அதனால் வந்து பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார், இயற்கையின் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டதை என்பதை காண முடியும் அப்படின்னு வந்து சொல்கின்றார். இல்லை, அதுக்கப்புறம் சொல்கின்றார், இந்த ஆத்மா வந்து இந்த சரீரம் அப்படிங்கிற பட்டணத்தில் மாட்டிக்கொள்கிறது. இருந்த பொழுதிலும் இந்த ஆத்மா இதற்கு தொடர்பு இல்லை, இந்த ஜட உலகத்திற்கு தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்கிறார். எப்படி ஒரு சிறைச்சாலை இருக்கு அப்படின்னா, அந்த சிறைச்சாலைக்கு அரசர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பார்வையிடுவதற்காக செல்வார். பார்வையிட்டு எப்படி அங்கே இருக்கிற சிறை கைதிகள் எல்லாம் இப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு பார்வையிடுவதற்காக அங்கே செல்வார். அப்போ வந்து அரசரும் வந்து இந்த சிறைச்சாலையினுடைய ஒரு பகுதி கிடையாது அப்படின்னா, அங்கே சிறைச்சாலையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவர் கிடையவே கிடையாது. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பார்வையிடுவார், அதுக்கப்புறம் அவர் கிளம்பிடுவார். அதுக்கு இந்த சிறைச்சாலைக்கும் அரசருக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையவே கிடையாது. சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் தான் வந்து சிறை கைதிகள் தான் வந்து சிறைச்சாலையை சேர்ந்தவர்கள். அதுபோல எப்படி அரசருக்கும் இந்த சிறைச்சாலைக்கும் சம்பந்தம் இல்லையோ, அதுபோல இந்த ஆத்மாவும் இந்த சரீரத்துக்குள் இருக்கும் பொழுது உள்ளே மாட்டிக்கொண்டு இருக்கிறது, ஆனால் இதற்கும் இந்த ஜடத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார். அதனாலதான் இந்த ஆத்மா வந்து பந்தப்படுவதும் இல்லை. எப்படி ஒரு அரசன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் நினைச்சப்ப போவார் சிறைச்சாலைக்கு, அவர் நினைச்சப்ப வெளியில வருவாரு. யாருன்னா சொல்லுவாங்களா, இல்லைங்க நீங்கள் சிறைச்சாலைக்கு வந்திருக்கீங்க, இங்கே ஒரு வருஷம் இருந்துட்டு தான் போக முடியும், இதுதான் இந்த சிறைச்சாலைகளுடைய கட்டளை அப்படின்னு யாருனா சொல்லுவாங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவர் தான் அரசர், அவர் எப்போ வேணாலும் சிறைச்சாலைக்கு வருவார், அவர் எப்போ வேணாலும் சிறைச்சாலையிலேருந்து வெளியில் போயிடுவார். அதுபோல இந்த ஆத்மா என்ன பண்ணுகின்றது அப்படின்னா, இந்த பந்தப்பட்ட இந்த சரீரத்துக்குள்ளே வருகிறது, அது எப்போ வேணாலும் வெளியில் போயிடும். கதவு 9 துவாரங்கள் இருக்கின்றன, அந்த 9 துவாரங்கள் திறந்து தான் இருக்கிறது. அந்த 9 துவாரத்தில் எப்போ வேணாலும் வெளியில் போவோம் இந்த ஆத்மா. அதனால தான் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார், ஆத்மா எதையும் செய்வதோ பந்தப்படுவதோ இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி ஒரு உதாரணத்துக்கு, ஒரு விருந்தாளி இருக்காங்க அப்படின்னா, அவங்க நினைச்சப்ப நம்ம வீட்டுக்கு வருவாங்க, நினைச்சப்ப அவங்க வீட்டில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அதுபோல இந்த ஆத்மாவும் என்ன பண்ணுகின்றது அப்படின்னா, இந்த சரீரத்துக்குள் வருகிறது, அதுக்கப்புறம் எப்போ நேரம் முடிகிறதோ அப்பொழுது இந்த சரீரத்தை விட்டு சென்று விடுகிறது. இந்த சரீரம் சொல்ல முடியுமா, இல்லை இல்லை இல்லை, நீ இவ்வளோ நாளாக என் வீட்டில் தங்கியிருந்தியே, இன்னும் கொஞ்ச நாள் தங்கிட்டு போ அப்படின்னு இதை பிடிச்சி இழுக்க முடியுமா அப்படின்னா, கண்டிப்பாக முடியவே முடியாது. ஆத்மாவுக்கு எப்போ விருப்பப்பட்டு நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னா, பாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஆத்மா இந்த உடலை விட்டு சென்றுவிடும். அதனால பந்தப்படுவதை போல தெரிகிறது, ஆனால் இந்த சரீரத்துக்குள் பந்தப்படுவது இல்லை அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த பதத்தினுடைய சாராம்சம், இதிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்கின்றோம் அப்படின்னா, நம்ம எப்பொழுதும் வந்து ஆத்மா அப்படிங்கிற ஸ்தலத்தில் நாம் இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆத்மாவோ நித்தியமானது, இந்த ஆத்மாவோ ஆனந்தமயமானது, இந்த ஆத்மாவிற்கு இந்த ஆத்மாவை யாராலும் அழிக்க முடியாது. இந்த ஆத்மா அப்படின்னா நம்ம தான் ஆத்மா, நம்மளை வந்து யாராலையும் அழிக்க முடியாது. இது பந்தப்பட்டிருப்பதை பிறப்பதை போலவும் அழிவதை போலவும் தோன்றுகின்றன, ஆனால் அது சரீரத்துக்கு தான், வந்து ஆத்மாவுக்கு இல்லை. இந்த ஆத்மா பந்தப்பட்டிருப்பதை போல தோன்றுகின்றது, ஆனால் பந்தப்படுவது இல்லை அப்படின்னு பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.